நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க
107.4.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதலில் உள்ள தொழில்நுட்பங்கள்.
சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம்
தொடர் நிகழ்ச்சி. வழங்குவோர் நபார்ட்.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க, தேசம் செழிக்கும்.
ஐந்தாவது பாடமாக இன்று இடம்பெற இருப்பது கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த உரையாடல். பங்கேற்பவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் க. கார்த்திகேயன் அவர்கள்.
வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தானிய பயிர்களான சோளம், மக்காச்சோளம் மற்றும் கம்பு பயிர்களின் நோய்களும் அதன் மேலாண்மை முறைகளும் இதை பற்றி விரிவா பேசுறதுக்காக கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியத்துறை நோயியல் பேராசிரியர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி பேசலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
பொதுவா தானிய பயிர்களை தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்னு சொல்லுங்களேன்.
குறிப்பாக நம்மளுடைய தானிய பயிர்களில் தோன்றும் முக்கியமான நோய்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் மிக முக்கியமானது அடிச்சாம்பல் நோய். இதனை தொடர்ந்து மற்ற நோய்கள் அதனுடைய தாக்கம் குறைவாக இருந்தாலும் மகசூலை பாதிக்கக்கூடியது. அவைகள் ஒன்று கரியழுகல் நோய், இரண்டாவது துருநோய் மற்றும் இலைப்புள்ளி நோய், இலை கருகல் நோய், கதிர்பூசண நோய், எர்கட் என்று சொல்லக்கூடிய தேனூழுகள் நோய், மற்றும் ஒரு கலையான சுடுமல்லி எனப்படும் ஸ்ட்ரைகா, இதுவும் ஒரு வகையான நோயை சேர்ந்தது. இவைகள் தான் தானிய பயிர்களில் மிக முக்கிய நோய்கள் ஆகும்.
அடிச்சாம்பல் நோயோட அறிகுறி அப்புறம் அதோட தடுக்கும் முறைகள் அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. இது எதனால உண்டாகிறது அதை பத்தி விரிவா சொல்லுங்க சார்.
சோள பயிரில் தோன்றக்கூடிய அடிச்சாம்பல் நோய் அதனுடைய அறிகுறிகள் என்று எடுத்துக்கொண்டால் இளம் பயிர்கள் வெளிரி இலையின் அடிபாகத்தில் வெண்ணிற பூசண வளர்ச்சியாக காணப்படும். இலைகளில் வெளிர் நிற கோடுகள் தென்படும். பயிர்கள் குட்டையாக வளர்ச்சி குன்றி இருக்கும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது இலைகள் கிழிந்து பிசிராகி காணப்படும். இவைகள் தான் இந்த அடிச்சாம்பல் நோயின் மிக முக்கிய அறிகுறிகள் ஆகும். இந்த நோய் மண்ணில் வாழக்கூடிய பெரனோஸ்கிளிரோஸ்போரா சொர்கி என சொல்லக்கூடிய ஒரு வகை பூஞ்சனத்தால் உண்டாகின்றது. பொதுவாக இந்த அடிச்சாம்பல் நோய் காரணியானது பாலின வித்து என்று சொல்லக்கூடிய ஊஸ்போர் வித்துக்கள் மூலம் பரவுகிறது. இந்த வித்துக்கள் மண்ணில் பல்லாண்டு காலம் வாழும் திறன் உள்ளது. இந்த வித்துக்கள் தான் ஆரம்பத்தில் நோயை உண்டு பண்ணும். பிறகு செடிகளில் வெண்ணிற பூசண வளர்ச்சி காணப்படும். இந்த வெண்ணிற பூசண வளர்ச்சியில் பாலிலா வித்துக்களான ஸ்பொராஞ்சியா என்னும் மற்றொரு வித்துக்கள் நிறைய உள்ளன. இவை காற்றின் மூலம் பரவி மற்ற பயிர்களில் நோயின் தாக்கத்தை உண்டாக்கும். இந்த அடிச்சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த பல்வேறு முறைகள் உள்ளன. அவைகளை ஒருங்கிணைந்து கடைபிடித்து இந்நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தலாம். ஒன்று, ஆழமாக கோடை உழவு செய்தல். இரண்டாவது, தொடர்ந்து சோளம் விதைக்காமல் பயிர் சுழற்சி செய்தல். மூன்றாவது, நோய் எதிர்ப்பு ரகங்களை பயிரிடுதல். புதிதாக வெளியிடப்பட்டுள்ள அனைத்து ரகங்களுமே நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டவை. நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்து விடுவதன் மூலம் இந்நோயின் பரவும் விகிதத்தை குறைக்க முடியும். மேலும் மெட்டலாக்சில் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லியை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ஒரு கிலோ விதைக்கு 6 கிராம் என்ற அளவில் கலந்து விதைக்க வேண்டும். மேலும் வயலில் இந்நோயின் தாக்கம் காணப்பட்டால் எக்டருக்கு 500 கிராம் மெட்டலாக்சில் என்ற பூஞ்சன கொல்லியை தெளித்து நல்ல முறையில் இந்நோயினை கட்டுப்படுத்தலாம்.
மண்ணிலிருந்து தோன்றக்கூடிய மற்ற நோய்கள் இருக்கும் இல்லையா, அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
மண்ணிலிருந்து தோன்றும் மற்றொரு முக்கிய நோய் கரியழுகல் அல்லது கருமையழுகல் எனப்படும் நோயாகும். இது மண்ணில் வாழக்கூடிய மேக்ரோஃபோமினா ஃபேசியோலினா எனப்படும் பூஞ்சனத்தால் தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளின் தண்டின் அடிப்பாகம் மெலிந்து உடைந்துவிடும். இதனால் பயிர்கள் சாய்ந்துவிடும். தண்டை உடைத்து உள்ளே பார்த்தால் கருப்பு நிற பூசணம் காணப்படும். கரியழுகல் நோயை உண்டு பண்ணும் பூஞ்சனமானது ஸ்கிளிரோஷியா என்னும் பல்லாண்டு காலம் வாழக்கூடிய மண்ணில் வாழும் பூசண இலைகளை உற்பத்தி செய்கிறது. மேலும் இப்பூசணம் பல்வேறு மற்ற பயிர்களான பருப்பு வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் மற்றும் பருத்தி போன்ற பயிர்களை தாக்க வல்லது. இந்நோயை கட்டுப்படுத்த பயிர் சுழற்சி மிக முக்கியம். பயிர் சுழற்சி செய்யும் போது இந்நோய் தாக்காத பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். மேலும் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்து விடுவதன் மூலம் நோய் பரவுதலை தடுக்க முடியும். அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீர்ப்பாசனம் குறைந்த மண்ணில் வெப்பநிலை அதிகமுள்ள மண் வகைகளில் இந்நோயின் தீவிரம் அதிகம் காணப்படும். மேலும் இந்நோய் அதிக பாதிப்புள்ள இடங்களில் விதைக்கும் முன்பு ட்ரைகோடர்மா விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் செய்து விதைக்கலாம். ட்ரைகோடர்மா கிடைக்காத பட்சத்தில் கார்பன்டசிம் என்ற பூஞ்சனக்கொல்லியை கொண்டு விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து இந்நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்த முடியும்.
நல்லதுங்க சார். அடுத்து இலைக்கருகல் அதனோட அறிகுறி எப்படி தோன்றுது, அதை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் அதை பத்தி சொல்லுங்களேன்.
சோளத்தில் தோன்றக்கூடிய இலைக்கருகல் நோயும் ஒரு வகை பூஞ்சனமான ஹெல்மிந்தோஸ்போரியம் டர்சிகம் என்ற பூஞ்சனத்தால் தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த பூஞ்சனமானது விதை அழுகல் மற்றும் இளஞ்செடி கருகலையும் உண்டாக்குகிறது. இலைகளில் நீள்வட்ட வடிவ காய்ந்த புள்ளிகள் வைக்கோல் நிற பகுதியையும் கருமை நிற ஓரங்களையும் கொண்டிருக்கும். இவைகள் பின்பு காய்ந்து கருகிவிடும். இந்நோயை கட்டுப்படுத்த எக்டருக்கு 1 கிலோ மேங்கோசெப் என்ற பூஞ்சானக்கொல்லியை தெளித்து எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம்.
அடுத்து எர்கெட் அப்படின்னா என்ன, இதை எப்படி கட்டுப்படுத்துறது, இதோட அந்த கதிர் பூசண நோய் இருக்குல்ல அதையும் சேர்த்து சொல்லுங்களேங்க சார்.
இந்த கதிர்களில் தோன்றக்கூடிய முக்கிய நோய்களில் இந்த கதிர் பூசண நோய் மற்றும் எர்கெட் என்று சொல்லக்கூடிய தேன் உழுகல் நோய் மிக முக்கியமானதாகும். இந்த கதிர்பூசண நோயானது மழை காலத்தில் பயிரும் பூக்கும் தருணம் ஒன்று சேரும் போது இந்நோயுடைய தீவிரம் அதிகம் காணப்படும். இது பல்வேறு பூசணங்களால் உண்டாகிறது. கதிர்களில் பூஞ்சனங்களை பொறுத்து பல்வேறு நிற பூசண வளர்ச்சி காணப்படும். தானியம் கெட்டுவிடும், தானியத்தின் தரம் குறைந்துவிடும், முளைக்கும் திறனும் பாதிக்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் அஃப்லோடாக்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு நச்சு பொருளும் உண்டாவதால் இந்த கதிர்பூசண நோய் மிக முக்கியமான நோய்களாகும். இவ்வாறு அஃப்லோடாக்சின் என்ற நச்சு பொருள் உண்டாக்கிய மணிகளை உண்ண பயன்படுத்தக்கூடாது. மேலும் மாட்டு தீவனமாகவும் அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த கதிர்பூசண நோய் பொதுவாக மழைக்காலத்தில் பூட்டை வரும்போது தோன்றுவதால் பூட்டை மழைக்காலத்தில் வராதவாறு விதைப்பு தருணை சிறிது மாற்றம் செய்யலாம். அல்லது திறம் அல்லது கேப்டான் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்வதன் மூலம் இந்நோயின் தாக்கத்தை குறைக்க முடியும். மேலும் நோயின் அறிகுறி தென்பட்ட உடனேயே 1 ஹெக்டருக்கு 1 கிலோ மேங்கோசெப் அல்லது கேப்டான் தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். குறிப்பாக ஒரு சில இடங்களில் மழைக்காலத்தில் பூட்டை வரும்பொழுது இந்நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த நோய் அறிகுறி தென்படும் முன்பாகவே கூட மேங்கோசெப் 1 கிலோ ஹெக்டருக்கு 1 கிலோ என்ற அளவில் தெளித்து இந்நோய் வருவதை தவிர்க்கலாம். அதே மாதிரி மற்றொன்று எர்கட் என்று சொல்லக்கூடிய தேனொழுகல் நோய். இது கிளாவிசெப் சொர்கி என்ற பூசணத்தால் உண்டாகிறது. கதிரில் முத்து போன்ற பழுப்பு நிற தேன் துளிகள் காணப்படும். பூக்கள் தானிய மணியாக மாறாமல் இறுகி கடின கருமையான கூம்பு வடிவ பூஞ்சான இலை முடிச்சாக மாறிவிடும். ஈ, தேனி, எறும்பு மற்றும் பூச்சிகளின் எண்ணிக்கையும் அதிகம் காணப்படும். ஏனென்றால் இந்த பூச்சிகள் இந்த தேனீக்கள் அல்லது எறும்பு ஈக்கள் போன்றவை இந்த தேன் போன்ற திரவம் வழிவதால் அவை ஈர்க்கப்படுகின்றன. இந்நோயை கட்டுப்படுத்த எக்டருக்கு 1 கிலோ மேங்கோசெப் அல்லது 500 மில்லி புரொப்பிகுனசோல் போன்ற மருந்துகளை 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
நல்லதுங்க சார். இப்போ ஒவ்வொரு நோயா பத்தி சொன்னீங்க. இப்ப சோள பயிர்னு எடுத்துட்டோம்னா இலைகளை தாக்கக்கூடிய சில நோய்கள் இருக்கும், கதிரை தாக்கக்கூடிய சில நோய்கள் இருக்கும். அதை தனியா சொல்லுங்களேன். அதாவது இலைகளை வந்து மற்ற நோய்கள் என்னென்ன தாக்குது, அதே மாதிரி கதிரை வந்து என்னென்ன நோய்கள் தாக்குது, கட்டுப்படுத்தக்கூடிய முறை இதை பத்தி சொல்லுங்களேன்.
அதாவது தற்போது கூறியது போல இந்த இலைகளில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான நோய்கள் இலை கருகல், துரு நோய் அல்லது இலைப்புள்ளி நோய் போன்றவை. இலைகளில் தோன்றும் நோய்களை எளிய முறையில் கட்டுப்படுத்த முடியும். 1 ஹெக்டருக்கு 1 கிலோ மேங்கோசெப் தெளித்து எளிய முறையில் கட்டுப்படுத்தி விடலாம். இது மட்டுமல்லாமல் கதிரில் தோன்றக்கூடிய கதிர்பூசண நோய், எர்கட் நோய் அவை இல்லாமல் மேலும் கதிரில் ஒரு வகையான கரிப்பூட்டை நோயும் தோன்றுகின்றன. ஸோ இந்த கரிப்பூட்டை நோய் சோளப்பயிரை பொறுத்தவரை 4 கரிப்பூட்டை நோய்கள் காணப்படுகின்றன. அவை மணிக்கரிப்பூட்டை, உதிரி கரிப்பூட்டை, நீல் கரிப்பூட்டை மற்றும் கதிர் கரிப்பூட்டை ஆகும். இந்நோயின் அறிகுறிகள் செடி குட்டையாதல் மற்றும் தானியங்கள் தானியமாகவோ அல்லது பூட்டையாகவோ ஒட்டுமொத்தமாக நோயை பொறுத்து கரிப்பூட்டையாக மாறிவிடும். ஸோ இதை உடைத்து பார்த்தால் தானியத்தையோ, பாதிக்கப்பட்ட தானியத்தையோ அல்லது பாதிக்கப்பட்ட பூட்டையோ உடைத்து பார்த்தால் கருப்பு நிற இந்த பூஞ்சான வித்துக்கள் காணப்படும்.
இப்போ நீங்கள் சொன்னது போக வேற ஏதாவது நோய் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குதா சோளப்பயிருக்கு?
நாம் இதுவரை பேசிக்கொண்டிருந்த நோய்களை தவிர ஒரு பூக்கும் தாவர ஒட்டுண்ணி அதாவது சுடுமல்லி எனப்படும் ஸ்ட்ரைகா என்ற களையும் சோளத்தில் ஒரு பிரச்சனையாகும். இது ஒரு பகுதி வேர் தாவன ஒட்டுண்ணி, 60 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய பசுமை நிறமுடைய சிறிய செடியாகும். பயிரின் வேருடன் இணைந்து ஊட்டச்சத்தினை ஈர்க்கின்றன. இதனால் பயிரின் வளர்ச்சி குன்றும், இளம் பயிர்கள் காய்ந்துவிடும். சில சமயங்களில் பாதிக்கப்பட்ட செடிகள் மஞ்சளாகவும் காணப்படும். இச்செடிகளை பூக்கும் பின்பு பிடுங்கி அற்புறப்படுத்தி விட வேண்டும். இதன் மூலம் பின்பு இந்த சுடுமல்லி முளைப்பது குறைந்துவிடும்.
சோளத்தை தாக்கக்கூடிய நோய் அப்புறம் கட்டுப்படுத்தும் முறைகள் இதை பத்தி நல்ல விரிவா சொன்னீங்க சார். அடுத்து மக்காச்சோளம், அதை தாக்கக்கூடிய முக்கியமான நோய் எது, அதை பற்றி சொல்லுங்க சார்.
சோளத்தை போலவே மக்காச்சோளத்தை தாக்கும் முக்கிய நோய்களுள் ஒன்று அடிச்சாம்பல் நோய் ஆகும். இந்நோய் இலையின் அடிபாகத்தில் வெண்ணிற பூசண வளர்ச்சி காணப்படும். இலைகளில் சோளத்தை போன்றே வெளிரிய கோடுகள் காணப்படும். ஒரு சில சமயங்களில் இலைகள் கிழிந்து பிசிராகிவிடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் கிரேசி டாப் என்று சொல்லக்கூடிய நுனி உருவ மாற்றம் மக்காச்சோள பூக்கதிர்களில் காணப்படும். தற்போது புதிய மக்காச்சோள ரகங்கள் அனைத்துமே இந்நோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்டவை. ஆழமான கோடை உழவு, பயிர் சுழற்சி மற்றும் பாதிக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்தல் வேண்டும். 1 கிலோ விதைக்கு 6 கிராம் மெட்டாலாக்சில் விதை நேர்த்தி மற்றும் ஹெக்டருக்கு 1 கிலோ மெட்டாலாக்சில் பூஞ்சனை கொல்லி தெளித்து இந்நோயை எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம்.
மக்காச்சோளத்தை தாக்கக்கூடிய முக்கியமான இது வந்து பூத்ததுக்கு அப்புறம் தோன்றக்கூடிய தண்டழுகல் நோய், இதை பத்தி விரிவா சொல்லுங்க சார்.
மக்காச்சோளத்தை பொறுத்தவரை இந்த பூக்கும் பின் தோன்றும் தண்டழுகல் நோய் மிக முக்கியமான நோயாகும். இது அடிச்சாம்பல் நோய்க்கு அடுத்தபடியாக அதிக தீவிரத்தை காட்டுகின்றது. இது மக்காச்சோளத்தில் மேக்ரோஃபோமினா ஃபேசியோலினா என்ற பூஞ்சனத்தால் இந்நோய் உண்டாகின்றது. கரியழுகள் அல்லது தண்டழுகல் நோயே பூக்கும் பின் தோன்றும் தண்டழுகல் ஆகும். இது பயிர் பூக்கும் பின் தோன்றுவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தண்டின் அடுப்பகுதி அழுகி உட்பகுதி முழுவதும் கருமை நிறமாக மாறி உடைந்துவிடும். இந்நோயை கட்டுப்படுத்த முன்பு கூறியதைப் போல பயிர் சுழற்சி, அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்தல், நோய் பாதிப்படைந்த செடிகளை பிடுங்கி அழித்தல், விதைக்கு முன்பு ட்ரைகோடர்மா கொண்டு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைத்தல், கார்பன் டைசைன் பூஞ்சன கொல்லி கொண்டு 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம்.
மக்காச்சோளத்துல தோன்றக்கூடிய கதிரை தாக்கக்கூடிய நோய் என்னென்ன, அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அறிகுறி என்ன இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். இதை தவிர மக்காச்சோளத்துல தோன்றக்கூடிய மற்ற நோய்கள்,
மக்காச்சோளத்திலையும் கூட இந்த கரிப்பூட்டை நோய் உள்ளது, பட் அதனுடைய தீவிரம் அதிக அளவில் காணப்படுவதில்லை தமிழ்நாட்டில். மேலும் மக்காச்சோளத்தில் இலை கருகல் என்று சொல்லக்கூடிய நோயும் மிக முக்கியமானதாகும். இது ஹெல்மிந்தோஸ்போரியம் டர்சிங்கம் என்ற பூசணத்தால் உண்டாகின்றது. அத்தோடு மட்டுமல்லாமல் துருநோயும் பக்சீனியா சொர்கி என்ற பூசணத்தால் உண்டாகின்றது. இவ்விரு நோய்களையும் கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 1 கிலோ மேங்கோசெவ் தெளித்து எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம்.
சார், சோளம் மக்காச்சோளம் தாக்கக்கூடிய நோய் அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடியது கம்பு, இதை தாக்கக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன, அதை பத்தி விரிவா சொல்லுங்க.
கம்பு பயிரை பொறுத்தவரை இந்த அடிச்சாம்பல் என்று சொல்லக்கூடிய பசுங்கதிர் நோய் மிக முக்கியமானதாகும். இந்நோய் கம்பு பயிரில் ஸ்க்லிரோஸ்போரா கிராம்னிகோலா என்ற பூசணத்தால் உண்டாகின்றது. இதில் கதிர்கள் பசுங்கதிர்களாக மாறிவிடும். பசுமையான இலைகளை போன்று வளர்ச்சி காணப்படும். மேலும் இளம் வயதில் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் பயிர்களின் வளர்ச்சி குன்றி அதிக தூர்கட்டுதல் காணப்படும். மேலும் இலையின் அடிபாகத்தில் வெண்ணிற பூசண வளர்ச்சி காணப்படும். வெளுத்த நீண்ட கோடுகள் தென்படும் மற்றும் கதிர்கள் வெளிவராது பசுங்கதிராக மாறுதல் ஆகியவை இந்நோயினுடைய மிக முக்கியமான அறிகுறிகளாகும். இந்த பசுங்கதிர் நோய் காரணி பூசணமும் சோளப்பயிரில் அடிச்சாம்பல் நோயை காரணியைப் போல பாலின வித்தான ஊஸ்போர் என்னும் வித்துக்களை உற்பத்தி செய்கிறது. இந்த வித்துக்களும் மண்ணில் பல்லாண்டு காலம் வாழும் திறன் உள்ளது. இந்த வித்துக்கள் தான் ஆரம்ப கட்டத்தில் நோயை உண்டு பண்ணும். பின்பு செடிகளில் வெண்ணிற பூசண வளர்ச்சி காணப்படும் போது எண்ணற்ற பாலிலா வித்துக்களான ஸ்பொராஞ்சியா என்னும் மற்றொரு வித்துக்கள் உற்பத்தி செய்யும். இவை காற்றின் மூலமாகவோ அல்லது மலைத்துளிகளின் மூலமாகவோ பரவி இந்நோயை தோட்டத்தில் பரப்பும். மேலும் பாதிக்கப்பட்ட பசுங்கதிர் செடிகளிலிருந்து விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் இப்பூசண இலைகள் அந்த விதையினுள் இருக்க வாய்ப்புள்ளது. இருந்தாலும் விதை மூலம் பரவும் அளவு மிக மிக குறைவே. இந்த நோயை கட்டுப்படுத்த புதிய ரகங்களான மற்றும் வீரிய ஒட்டான கோசியு 9 என்கின்ற ரகம் அல்லது கோசியு வீரிய ஒட்டு என்கின்ற வீரிய ஒட்டு போன்ற நோய் எதிர்ப்பு ரகங்களை பயன்படுத்தலாம். நோயுற்ற பயிர்களை அழித்தல், ஆழமான கோடை உழவு செய்தல், பயிர் சுழற்சி கடைபிடித்தல் மற்றும் நடவு முறை போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலம் இந்நோயின் தாக்கம் குறையும். மேலும் மெட்டாலாக்சில் கொண்டு விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 6 கிராம் என்ற அளவிலே விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலமும் இந்நோயினுடைய தீவிரத்தை குறைக்க முடியும். நோய் அறிகுறி தென்பட்ட பிறகு வயலில் ஹெக்டருக்கு 1 கிலோ மேங்கோசேப் அல்லது 500 கிராம் மெட்டாலாக்சில் தெளித்து இந்நோயை நல்ல முறையில் கட்டுப்படுத்த முடியும்.
கம்பு பயிரோட இலைகளில் தோன்றக்கூடிய மற்ற நோய்கள், அது மாதிரியே பயிரின் கதிர்களில் தோன்றக்கூடிய மற்ற நோய்கள், அதை பத்தி விரிவா சொல்லுங்க சார்.
இலைகளில் தோன்றக்கூடிய மிக முக்கியமான நோய் துருநோய். அதுவும் இந்த துருநோய் கம்பு பயிரை பொறுத்தவரை தற்பொழுது அதிகம் காணப்படுகிறது. இந்த பூசன நோயினால் இலைகளின் இரு பாகங்களிலும் சிவப்பு அல்லது பழுப்பு அல்லது ஊதா நிற உயர்ந்த துரு போன்ற புள்ளிகள் நிறைய தோன்றி அதிக பாதிப்பு ஏற்பட்டால் இலைகள் காய்ந்து கருகிவிடும். இந்நோயை கட்டுப்படுத்த எக்ஸகோனசோல் ஹெக்டருக்கு 500 மில்லி என்ற அளவிலோ அல்லது மேங்கோசெப் ஹெக்டருக்கு 1 கிலோ என்ற அளவிலோ தெளித்து கட்டுப்படுத்தலாம். மேலும்
கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த தகவல்களை தந்து கொண்டிருப்பவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் க. கார்த்திகேயன் அவர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.
கம்பு பயிரின் கதிர்களில் தோன்றும் நோய்களில் மிக முக்கியமானது எர்கட் ஆகும். மேலும் கதிர்பூசண நோய் மற்றும் கரிப்பூட்டை நோய்கள் ஆகியவும் பூட்டைகளை தாக்கக்கூடியது. இதில் எர்கட் எனப்படும் தேனோல்கள் நோயினால் கதிர்களில் பழுப்பு நிற இனிப்பான தேன் போன்ற திரவம் அடையும். பின் அந்த மணிகள் கருமை நிற எர்கட்டாக மாறிவிடும். இவை மற்ற பாதிக்காத மணிகளை விட பெரியதாக நீளமாக இருக்கும். இவற்றை உட்கொள்ளக்கூடாது. இந்நோயை கட்டுப்படுத்த விதைப்பு நாளை சிறிது மாற்றுதல், அதாவது பூக்கும் தருணம் மழைக்காலத்தில் ஒன்று சேராதபடி சிறிய அளவில் மாற்றம் செய்தல், நோயுற்ற கதிர்களை அழித்தல், எர்கட் விதைகளை விதைக்கக்கூடாது. 10% உப்பு கரைசலை கொண்டும் எர்கட் பாதிப்படைந்த மணிகளை நீக்கலாம். அதாவது 10% சாதாரண உப்பு கரைசல் தயார் செய்து அதனுள் இந்த விதைகளை போட்டோம் என்றால் எர்கட் பாதிக்கப்பட்ட மணிகளின் எடை குறைவாக இருப்பதால் இவை அனைத்து மேலே மிதக்கும். அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் உப்பு கரைசலில் நேர்த்தி செய்த பின்பு இந்த விதைகளை 2 அல்லது 3 முறை நல்ல தண்ணீர் கொண்டு கழுவ வேண்டும். ஏனென்றால் சில சமயங்களிலே அந்த விதைகளின் மீது உப்பு படிந்திருந்தால் அது விதைக்கும் திறனை பாதிக்க வாய்ப்புள்ளது. மேலும் வயல்களில் 1 ஹெக்டருக்கு 1 கிலோ மேங்கோசெப் அல்லது 500 கிராம் கார்பன்டசீம் 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து கதிர்பூசண நோய் மழைக்காலத்தில் காணப்படும். இந்நோயும் பல்வேறு பூசணங்களால் உண்டாகின்றன. கதிரில் பல்வேறு நிற பூசண வளர்ச்சி காணப்படும். இந்நோயை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 1 கிலோ மேங்கோசெப் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். இறுதியாக கரிப்பூட்டை நோய். இந்நோயின் தீவிரம் தமிழ்நாட்டில் மிக குறைவே. என்றாலும் கூட கதிரில் ஒரு சில மணிகள் பூசண வித்து கூடுகளாக மாறி பேரிக்காய் அல்லது முட்டை வடிவில் தானியங்களை விட பெரியதாக பசுமையான உரையால் மூடப்பட்டிருக்கும். பின்பு உரை கருமை நிறமடைந்து கிழிந்து எண்ணற்ற கருமை நிற பொடிகளை உண்டு பண்ணும். இந்நோயை கட்டுப்படுத்த நோயற்ற விதைகளை பயன்படுத்தி போடை உழவு செய்து நோயுற்ற கதிர்களை களைந்து அழிக்க வேண்டும். மேலும் பயிர் சுழற்சி மிக முக்கியமானதாகும்.
சார், அடுத்து ராகி, கேழ்வரகு, இதை தாக்கக்கூடிய நோய்கள், மேலாண்மை முறைகள், அறிகுறிகள், என்னென்ன நோய் தாக்கம் இதில் இருக்குது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
கேழ்வரகு பயிரை பொறுத்தவரை இதுவரை நாம் பார்க்காத ஒரு மிக முக்கியமான நோய் உள்ளது. அதாவது கொள்ளை நோய் என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோய். இந்நோய் பைரிக்குலேரியா கிரைசியா என்ற ஒரு வகை பூசணத்தினால் உண்டாகின்றது. நெல்லில் தோன்றுவதைப் போலவே இதனுடைய அறிகுறிகள் இலைகளில் குறிப்பாக கண் வடிவ புள்ளிகளை கொண்டிருக்கும். இந்த கண் வடிவ புள்ளிகளின் மையப்பகுதி சிறிது இளஞ்சிவப்பு நிறமாகவும் அதனுடைய ஓரங்கள், கண் வடிவ புள்ளியின் ஓரங்கள் கருமை கலந்த பழுப்பு நிறமாக காணப்படும். இதனுடைய புள்ளிகள் நிறைய இலைகளில் தோன்றும் போது ஒன்றோடு ஒன்று இணைந்து இலைகள் கருகி காய்ந்துவிடும். அதுவும் பனிக்காலத்தில், குளிர்காலத்தில் இந்நோயினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். பின்பு இலைகளிலிருந்து இந்த நோயின் தாக்கம் தண்டுகளுக்கும் பரவும். தண்டுகளில் கருப்பு நிற நீள்வட்ட வடிவ புள்ளிகளாக காணப்படும். ஒரு சில சமயங்களில் இந்நோயின் தீவிரம் அதிகமாகும் பொழுது கதிர் காம்புகளில் இதன் அறிகுறிகள் காணப்படும். கதிர் காம்புகள் மட்டுமல்லாமல் அந்த கதிரனுடைய ஒவ்வொரு விரல் காம்புகளிலும் கூட இந்த நோயின் தாக்கம் கருமை நிற நீள்வட்ட வடிவ புள்ளிகளாக தோன்றி அந்த விரல்கள் உடைந்து தொங்கும். ஒரு சில சமயங்களில் தீவிரமாக இந்த பூட்டையில் தோன்றக்கூடிய கொள்ளை நோய் அறிகுறியானது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். மணிகள் முற்றாது அல்லது சக்கையாக இருக்கும். இதனுடைய மகசூல் மிகவும் குறைந்துவிடும். இந்நோயும் காற்றின் மூலம் பரவக்கூடிய பூஞ்சான வகை நோயாகும். இந்நோயை கட்டுப்படுத்த தற்பொழுது கடைகளில் கிடைக்கக்கூடிய ஐப்ரோபென்பாஸ் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி ஒரு ஹெக்டேருக்கு 500 மில்லி என்ற அளவிலே தெளித்து கட்டுப்படுத்தலாம். அல்லது ட்ரைசைக்ளசோல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை குலை நோய் கிணே உள்ள அந்த மருந்தை பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தியும் இந்நோயினை கட்டுப்படுத்த முடியும். எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த குலை நோயை அடுத்து இலைக்கருகளும் காணப்படுகின்றன. இலைக்கருகள் இந்த போன்ற கண் வடிவ புள்ளிகளாக தோன்றாது. ஒரு மாதிரி பழுப்பு நிற வடிவ சிறிய புள்ளிகளாக இலைகளில் காணப்படும். இவைகளும் பின்பு ஒன்றோடொன்று இணைந்து இலைக்கருகளை உண்டு பண்ணும். இந்நோயை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு மேங்கோசெப் 1 கிலோ என்ற அளவிலே தெளித்து எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம். சில சமயங்களில் இந்த இலைக்கருகள் நோய் காரணியானது பூஞ்சானமானது நாற்றல்களையும் தோற்றுவிக்கும்.
சரி, இவ்வளவு நேரம் தனித்தனியா நீங்க ஒவ்வொரு பயிரா விரிவா விளக்கமா சொன்னீங்க. அதாவது கம்பு, சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு சொன்னீங்க. பொதுவா விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன, அதை பத்தி விளக்கமா சொல்லிருங்களேங்க சார்.
நல்ல கேள்வி. தானிய பயிர்களை பொறுத்தவரை இந்த ராகியை தவிர மற்ற சோளம் ஆகட்டும், மக்காச்சோளம் ஆகட்டும், கம்பு பயிர் ஆகட்டும், இதில் எல்லாம் தோன்றக்கூடிய இந்த அடிச்சாம்பல் நோய் மிக முக்கியமான நோய். இந்நோயின் காரணி மண்ணில் வாழக்கூடியது. மேலும் இந்த காரணிகளானது ஒவ்வொரு பயிர்களுக்கும் வேறு வேறு காரணிகள். கம்பு பயிரில் தோற்றுவிக்கக்கூடிய அந்த பூஞ்சானமானது சோள பயிரில் அடிச்சாம்பல் நோயை உண்டு பண்ணாது. அதனால் பயிர் சுழற்சி செய்யும் போது தானிய பயிர்களிலேயே கூட பயிர் சுழற்சி செய்யலாம். மேலும் மிக முக்கியமான உளவியல் முறைகளான கோடை உழவு செய்தல், நாற்றுக்கள் மூலம் நடவு செய்தல் போன்றவை இந்நோயினுடைய தீவிரத்தை குறைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து ரகங்களுமே, மேலும் ஒற்று ரகங்கள் கூட, இந்த அடிச்சாம்பல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்டவைகளாகும். ஆகவே இந்த புதிய ரகங்கள் மற்றும் புதிய வீரிய ஒற்று ரகங்களில் இந்த அடிச்சாம்பல் நோயின் தாக்கம் காணப்படாது. அதே போல விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் மெட்டலாக்சில் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி கொண்டு 1 கிலோ விதைக்கு 6 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைத்தால் இந்நோயின் தீவிரம் முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும். இதை விட்டுவிட்டோம் என்றால் அடுத்தபடியாக இந்த பயிர்களில் தோன்றக்கூடியது இலைகளில் தோன்றக்கூடிய துருநோய் அல்லது இலைக்கருகள் நோய். பொதுவாக இந்த இலைக்கருகள் அல்லது துருநோயை கட்டுப்படுத்த மேங்கோசெப் 1 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவிலே தெளித்து இந்த இலைக்கருகள் மற்றும் இலைப்புள்ளி நோய்களை எளிய முறையில் கட்டுப்படுத்த முடியும்.
விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதலில் உள்ள தொழில்நுட்பங்கள்.
சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம்
தொடர் நிகழ்ச்சியை வழங்கியோர் நபார்ட்.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார். கிராமங்கள் செழிக்க தேசம் செழிக்கும்.
இன்று இடம்பெற்றது கம்பு, சோளம், மக்காச்சோளத்தில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த உரையாடல். பங்கேற்றவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் கார்த்திகேயன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
இனி தொடர்வது சிறுதானிய பாடல் ஒன்று.
தன்னானே நானே நன்னே தானானே நானானே, தன்னானே நானே நன்னே தானானே நானானே, தன்னானே நானே நன்னே தானானே நானானே, தானானே நானே நன்னே தன்னானே, தானானே நானே நன்னே தன்னானே, தானானே நானே நன்னே தன்னானே, ஓஹோ தானானே நானே நன்னே தன்னானே. சிறுதானிய சமைச்சிடுவோம் பெருவாழ்வு பெற்றிடுவோம். சிறுதானிய சமைச்சிடுவோம் பெருவாழ்வு பெற்றிடுவோம். குர்தானிய சேர்த்திடுவோம் குறைவில்லா நலம் பெறுவோம். தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம். தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். குறைவான தண்ணீர் போதுமே இப்பயிருக்கு. குறைவான தண்ணீர் போதுமே இப்பயிருக்கு. சிறுதானிய மகத்துவத்தை எடுத்து சொல்வோம் பாருக்கு. தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம். தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். புழுப்பூச்சி அண்டாது உழவர் வளம் காத்திடுமே. புழுப்பூச்சி அண்டாது உழவர் வளம் காத்திடுமே. வானம் பார்த்த பூமியிலே நட்டு நலம் பெறலாமே. தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம். தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். கம்பு சோளம் மக்காச்சோளம் கேழ்வரகு தினசாம. கம்பு சோளம் மக்காச்சோளம் கேழ்வரகு தினசாம. பனிவரகு குதிரை வாலி சத்துள்ள உணவாமே. தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம். தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். உணவு பஞ்சம் போக்கிடுமே உலகின் பசி ஆற்றிடுமே. உணவு பஞ்சம் போக்கிடுமே உலகின் பசி ஆற்றிடுமே. நச்சான துரித உணவு தவிர்த்து நலம் பெற்றிடுவோம். தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம். தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். குருதானிய உற்பத்தி வேளாண்மைக்கு உயிர் மூச்சு. குருதானிய உற்பத்தி வேளாண்மைக்கு உயிர் மூச்சு. வேளாண்மை செழித்திட்டால் நாடு நலம் பெற்றிடுமே. தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம். தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். தன்னானே நானே நன்னே தானானே நானானே. தன்னானே நானே நன்னே தானானே நானானே. தன்னானே நானே நன்னே தானானே நானானே. தானானே நானே நன்னே தன்னானே. தானானே நானே நன்னே தன்னானே. தானானே நானே நன்னே தன்னானே. ஓஹோ தானானே நானே நன்னே தன்னானே.
பாடலை எழுதியவர்
என் கோமா.
பாடலை பாடியவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆர் லதா அவர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.